உட்காருவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ரெண்டு பேராவது மூன்று பேராவது நாமத்தில் கூடிய எந்த ஸ்தானத்திலும் நீர் பிரசன்னராகிற தேவாதி தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளிலும் இந்த ஆராதனையில் நீர் பிரசன்னராய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் மகிழ்ச்சியோடு உம்மை ஆராதிக்கிற இவ்வளவு நேரம் எங்களுக்கு கிருபை செய்தீர். இப்பொழுது வார்த்தைகள் மூலமா எங்களோடு கூட இடைபடும். உடைய மெல்லிய சத்தம் எங்கள் காதுகளில் துணிக்கட்டும். உடைய மெல்லிய சத்தம் எங்கள் உணர்வுகளை உணர்த்தட்டும் சுவாமி. நீர் எங்களோடு கூட பேசும். அடியானை சிலுவையின் மறைவில் மறைத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேவனுடைய சமாதானமும் தேவனுடைய கிருபையும் உங்களோடு இருப்பதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்ட இரண்டாவது வேத பகுதியை நாம் திருப்பி வைத்துக் கொள்வோம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21வது அதிகாரம் இவ்விதமாக துவங்குகிறது. இயேசு கிறிஸ்துவானவர் இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையில் மறுபடியும் சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எத்தனையோ மகான்கள் வந்தார்கள், எத்தனையோ வருடம் வாழ்ந்தார்கள், மரித்து போனார்கள். இந்த உலகத்தில் வந்த அனைவருக்கும் ரெண்டு முக்கியமான நாட்கள் உண்டு என்று சொல்லுவார்கள். ஒன்று பிறந்த ஒரு நாள், இன்னொன்று இந்த உலகத்தை விட்டு அவர்கள் மறைந்த ஒரு நாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே பிறந்த ஒரு நாள் ஒன்று உண்டு, அவர் மரித்த ஒரு நாள் ஒன்று உண்டு, உயிரோடு எழுந்த ஒரு நாளும் அவருக்கு மட்டுமே உண்டு. இந்த உலகத்தில் எந்த மதத்தை தோற்றுவித்தவரோ எந்த ஒரு மகானுக்கும் இல்லாத விசேஷித்த தன்மையை இயேசு கிறிஸ்துவில் நாம் காண்கிறோம். கடந்த வாரத்திலே நாம் உயிர்த்தெழுந்த திருநாளை கொண்டாடினோம். உயிர்த்தெழுந்த தேவனை நாம் ஆராதிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதியின் தலைப்பு உயிர்த்தெழுந்த இயேசுவின் அருட்பணி, மிஷன் ஆஃப் த ரிசன் கிரைஸ்ட். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எப்படிப்பட்ட மிஷன் ஒர்க் அருட்பணி செய்தார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன ஊழியம் செய்தார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தை நாம் அவருடைய அநேக பிரசங்கங்களில அவர் செய்த அற்புத அடையாளங்களிலே நாம் பார்க்கிறோம். உயிர் தெழுந்த பிறகு இயேசுவானவர் அவருடைய அருட்பணியை அவர் நிறுத்திவிடவில்லை. மாறாக அருட்பணி முடிந்தது என்று முடித்து வைக்கவில்லை. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்துவானவர் கற்றுக் கொடுத்தார். அதனுடைய விவரத்தை தான் உயிர் தெழுந்த இயேசுவினுடைய இந்த சந்திப்பில் நாம் பார்க்க முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த கனசரேத் என்று சொல்லப்படுகின்ற அந்த கலிலேய கடற்கரைக்கு அங்கே வருகிறார். அந்த திபேரிய கடற்கரையில் அது ஒரு அதிகாலை நேரம். அங்கே என்ன நடந்தது என்று சொன்னால் நமக்கு தெரியும். அங்கே சீடர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு போய் அவர்கள் திரும்பி வந்து அந்த கடற்கரையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை சோர்ந்து போய் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு பக்கம் அந்த இரவு முழுவதும் அவர்கள் பட்ட பிரயாசத்திற்கு பலன் ஒன்றும் இல்லை. இன்னொரு பக்கம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறார்கள். 3.5 வருட காலம் இயேசுவோடு கூட இருந்தோம், இப்பொழுது இயேசுவும் இல்லை, அவர் மரித்து உயிர்த்தெழுந்து விட்டார், இனி நமக்கு பிழைப்புக்கு என்ன செய்வது என்கிற இன்னொரு பக்க கலக்கம். இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தால், இனியும் இந்த இயேசுவின் சீடர்கள் என்று சொல்லி சமுதாயத்தில் வாழ்ந்தால், இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்கள் நம்மையும் சிலுவையில் அறைந்து விடுவார்கள் என்கிற பயம். வாழ்வாதாரத்திற்காக சரி, கடந்து வந்த காலங்களில் செய்த வேலையை திரும்பவும் செய்யலாம் என்று சொல்லி மீன்பிடிக்கப் போகிறார்கள். அங்கேயும் பரிதாபம்தான், அந்த இரவில் ஒரு மீனும் கிடைக்கவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், அவர்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய மிஷனரி என்று சொல்லுகிறார்கள். இந்த உலகத்தில் எவ்வளவோ மிஷன் ஆர்கனைசேஷன் எல்லாம் இப்போ வருது, ஆயிரக்கணக்கான மிஷனரிகளை அனுப்புகிறார்கள். இந்த மிஷனரிகளுக்கெல்லாம் மூல மிஷனரியாக நம்முடைய ஆண்டவர் தான் இருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையே ஒரு பெரிய மிஷனரியாக நாம் பார்க்க முடிகிறது. உலகத்தை படைக்கும் பொழுது முதலாவது இறங்கி வருகிறார், உலகத்தை மீட்டெடுக்கின்ற இரட்சகராக அவர் இறங்கி வருகிறார், இனி நியாயாதிபதியாக வரப்போகிறார். அவருடைய 2 வருகையில் அவருடைய மிஷனரியினுடைய தாகம் குறையவே இல்லை. அவருடைய மிஷனரியின் நோக்கம், அவர் மனிதனை சந்திக்க வேண்டிய தாகம் குறையவே இல்லை. ஒருவேளை பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஒரு காலகட்டத்தில் மற்றவர்களுக்கு இயேசுவின் அன்பை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவோம். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிட்டவுடன், சரீர பலவீனம் வந்தவுடன், அல்லது உயர் பதவியில் நாம் வந்தவுடன் நம்முடைய தரிசனம் மாறிவிடும். மற்றவர்களுக்கு நான் என்ன போய் உபதேசம் பண்ணுவது, என் வாழ்க்கை பார்க்கவே எனக்கு நேரமில்லை என்றெல்லாம் பலர் தங்களுடைய அதாவது ஊழியத்திற்குரிய தாகத்தை குறைத்து விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவருடைய மிஷனரி தாகம், அவருடைய அர்ப்பணி செய்ய வேண்டும் என்கிற நோக்கம் உயிர்த்தெழுந்த பிறகும் குறையவில்லை. ஒருவேளை இந்த யோவான் 21வது அதிகாரம் நமக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை சூழலை காட்டுகிறது என்று சொன்னால், அது ஒரு நடந்த ஒரு நாள் நிகழ்வு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் அந்த கடற்கரையில ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு வெறுமையான பாத்திரமாக சோர்வுற்ற நிலையில் இருக்கிற ஒரு அந்த அந்த சீடர்களை போலத்தான் இன்றைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதைதான் நீங்களும் நானும் உணர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களை சந்திப்பதற்காக ஆண்டவர் கடந்து வருகிறார். அவர் எப்படிப்பட்ட ஊழியம் செய்கிறார், அந்த ஊழியத்தில் நம்முடைய பங்களிப்பு என்ன, அல்லது நான் அவர் கொண்டு வந்த ஊழியத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை தான் சிந்திக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நாம் படிக்கிற போது, நாம் வாசித்த பொழுது அநேக சம்பவங்களை நாம் அதில் நமக்கு ஞாபகம் வரும். ஆண்டவர் ஒரு மனிதனை எது வரைக்கும் நேசிப்பார், ஆண்டவருடைய நேசிக்கும் எல்லை எவ்வளவு என்று கேட்டால் சில நேரங்களில் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நாம் ஒரு மனிதரை எவ்வளவு நேசிப்போம் என்று சொன்னால், அவர் நமக்கு உதவி செய்யும் வரை நேசிப்போம், என் சொற்படி கேட்கும் வரை நேசிப்போம், அல்லது நான் விரும்புகிறதை செய்யும் வரை நேசிப்போம். நன்னை விட்டு தூரம் போகும் பொழுதோ, அல்லது எனக்கு விரோதமாக செயல்படும் பொழுதோ என்னுடைய நேசம் குறைந்துவிடும். ஆனால் அன்பானவர்களே, இயேசுவின் நோக்கம், இயேசுவின் அன்பு குறையவே இல்லை. அந்த அதிகாலை நேரத்தில் பாருங்கள், இவர்கள் மீன்பிடிக்க போய்விட்டார்கள், ஆண்டவர் அங்கே அவர்களை தேடி வருகின்றார். இயேசுவின் வாழ்க்கையிலே நாம் அர்ப்பணியை கற்றுக்கொள்ள முடியும். நமக்கு எல்லாருக்குமே ஆண்டவர் இந்த உலகத்திலே ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார். அதைதான் மத்தேயு 28வது அதிகாரம் 19 மற்றும் 20 வசனங்களில் நாம் பார்க்கிறோம். நம் எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுத்த ஒரு பிரதான வேலை என்ன என்று சொன்னால், வாசியுங்கள், ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, உலகத்தில் வாழும் எல்லா மனிதனும் ஆண்டவரை அறிவதற்குரிய உன்னதமான அருட்பணியை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்து விட்டு அவர் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே நாம நினைக்கலாம் இந்த பணி யாரோ ஒருவர் செய்ய வேண்டிய ஊழியம், இது யாரோ ஒருவருக்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். அதைதான் இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் செய்து முடித்தார், அல்லது நமக்கு முன் உதாரணமாக அவர் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறியாதவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லுவது ஒரு ஒரு வகையான மிஷனரி ஊழியம். நம்முடைய இந்திய தேசத்தில் அநேகர் மிஷனரிகளாக போவாங்க. யாரை சந்திக்க போவார்கள் என்று சொன்னால், இதுவரையிலும் ஆண்டவருடைய பெயரை அறியாத மக்கள் மத்தியிலே போய் ஆண்டவரை குறித்து சொல்லுவார்கள். அதுவும் நல்லதுதான். இன்னொரு ஊழியம் உண்டு, அது எப்படிப்பட்டது என்று சொன்னால், தேவனை அறிந்து தேவனை விட்டு தூரம் போனவர்களை சந்தித்து அவர்களை திரும்பவும் கொண்டு வருகின்ற ஊழியம். அது இன்னொரு வகையான ஒரு மிஷனரி ஊழியம். அதை தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த இடத்துல அவர் நமக்கெல்லாம் முன் உதாரணமாக செய்கிறதை நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள் யோவான் 21:3. பிரியமானவர்களே, இந்த சீமோன் பேதுருவும் மற்ற சீடர்களும் இயேசுவோடு கூட 3.5 ஆண்டு கால வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். இருந்தாலும் அவர்களுடைய பாரம்பரியமான தொழில் மீன் பிடிக்கிற தொழில். எனவே திரும்பவும் மீன் பிடிக்கும் தொழிலுக்கு அந்த இரவில் அவர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, அந்த இரவில் அவர்கள் என்ன செய்யவில்லையாம், அந்த ராத்திரியில் அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. பிரியமானவர்களே, முதல் காரியம், இந்த நிலையில் அவர்களை சந்திக்க ஆண்டவர் வருகிறார். ஒருவேளை ஆண்டவருடைய அருட்பணியை நம்ம முதல் வகை எப்படி சொல்லலாம் என்று சொன்னால், நம்மை தேடி வருகின்ற ஆண்டவர், அதுதான் அவருடைய அருட்பணியின் ஆரம்பம். The Lord who comes to us, நாம் அவரை தேடி போவதற்கு முன்னதாகவே அவர் நம்மை தேடி வருகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அருட்பணியினுடைய முதல் பாகம் எப்படிப்பட்டது என்று சொன்னால், நீங்களும் நானும் மற்றவர்களை தேடி போக வேண்டும். மற்றவர்கள் நம்மிடத்தில் தேடி வருவதற்கு முன்னதாக இந்த சூழ்நிலையை கொஞ்சம் அருமையாக நம்ம சிந்திப்போம் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவானவர் அந்த விடியற் காலத்தில் கடற்கரையிலே போய் நிற்கிறார். விடியற் காலம் என்று சொன்னவுடனே அதிகமாய் நம்மளாம் என்ன நினைப்போம், அதிகமாய் நல்ல தூங்கணும் நினைப்போம். அதிகாலை நேரத்தில் யாராவது நமக்கு ஃபோன் பண்ணால் நமக்கு கோபம் தான் வரும். ஒரு நல்ல செய்தி சொல்ல வேண்டும் என்றாலும் கொஞ்சம் நேரம் கழித்து சொல்ல தெரியாதா என்று சொல்லி. ஆனால் பாருங்கள் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை நேரத்தில் தேவன் தம்முடைய சீடர்களை சந்திக்கும்படி அவர் கடற்கரையிலே போய் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அவர் அவர்களை தேடி சென்றார். அவருடைய அழைப்பை பெற்றவர்கள் மீது அவர் கரிசனை உடையவராய் அவர்களை சந்திக்க அங்கே சென்றிருக்கிறார். அந்த நேரத்தில் தான் பாருங்கள் அந்த சூழ்நிலை எப்படி இருக்கிறது, அவர்கள் எல்லாம் பின்மாற்றமாய் போன நிலையில் இருக்கிறார்கள். அவர்கள் நினைத்திருக்கலாம், நாங்கள் தான் இயேசுவை விட்டு தூரமாய் போய்விட்டோமே, இனி ஏன் அவர் எங்களை தேடி வர வேண்டும். ஒரு காலத்தில் ஆண்டவரை தேடணும், அவருடைய சீடர்களாக இருந்தோம், இப்போ தூரமாக தானே இருக்கிறோம் என்று சொல்லி. பிரியமானவர்களே, அவர்கள் தூரமாக போன பொழுதும் தேவன் அவர்களை தூரமாக வைக்கவில்லை, மாறாக அவர்களை தேடி வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்கிற முதல் பாடம் என்ன, ஆண்டவருடைய அருட்பணியின் முதல் காரியம், அவர் நம்மை தேடுகிற தேவனாய் இருக்கிறார். 2000 வருடத்திற்கு முன்பதாக அந்த திபேரியா கடற்கரையில சீடர்களை தேடி சென்ற தேவன் தேடுகிறவராகவே வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆதாம் பாவம் செய்து ஆண்டவரை விட்டு தூரமாய் போன பொழுது
ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று தேடுகின்றார். ஆகார் வனாந்திரத்திலே தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடி ஓடும் பொழுது, ஆகாரே நீ எங்கே இருக்கிறாய் என்று ஆண்டவர் தேடுகின்றார். பிரியமானவர்களே, நாம் வேதத்தில் பார்க்கிறோம், மோசே அங்கே எரிகிற அக்னியை பார்த்து கொண்டு நின்று ஆச்சரியப்படுகிறான். ஆண்டவர் மோசேயை பார்த்து கூப்பிடுகிறார், மோசேயே அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறார். எலியா தீர்க்கதரிசியை பார்த்து கேட்கிறார், எலியாவை உனக்கு என்ன காரியம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடுகின்ற தேவனாய் இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் அவரை விட்டு தூரம் போகும் பொழுது அவர் நம்மை மறந்து விடுகிறார் என்று நாம் நினைக்கிறோம். நாம் அவரை மறந்து விடுவது இயற்கை, ஆனால் தேவன் நம்மை மறப்பதே இல்லை என்பதுதான் உண்மை. நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாக ஓடலாம், ஆனால் தேவன் நம்மை விட்டு தூரமாய் ஓடுகிறவர் அல்ல. மீன் வயிற்றில் யோனா இருக்கும் பொழுதும் தேவன் அவன் மேல் கரிசனையாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் பாருங்க, ஒரு மனிதனுக்கு 100 ஆடு இருக்கு, அதுல ஒரே ஒரு ஆடு காணாமல் போனது. அவன் ஒரு ஆடு தானே போனால் போகட்டும் என்று விட்டுவிடாமல் 99 ஆடுகளை கொண்டு வந்து வனாந்திரத்தில் விட்டுவிட்டு அந்த ஒரு ஆட்டிற்காக அவன் தேடி செல்லுகிறவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை தேடி வருகின்றார். யாராவது ஒரு வாசியுங்கள், 2 தீமோத்தேயு 2:13. 2 தீமோத்தேயு 2:13. பாருங்கள், நாம் உண்மை இல்லாதவர்களாய் போகும் பொழுதும் கூட அவர் உண்மை உள்ளவராக அவர் இருக்கின்றார். நீதிமொழிகள் 15:3 சொல்கிறது, நம்ம எந்த இடத்தில் இருந்தாலும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இது எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், ஒருவேளை சீடர்கள் நினைத்திருக்கலாம், நாம தான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விட்டோமே, நம்முடைய தொழிலை செய்து புழைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தால், ஆனால் ஆண்டவரோ என்றால் அவர்களை தேடி வந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நினைக்கலாம் ஆண்டவர் அவர்களை மாத்திரம் தேடி போனார் என்று சொல்லி, ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:20 வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 3:20, இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனுடைய போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னுடைய போஜனம் பண்ணுவான். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், நான் வாசற்படியில் நின்று கதவை தட்டுகின்றேன். ஆண்டவர் கதவை தட்டுகின்ற சத்தத்தை நாம் கேட்டு கதவை திறப்பது நம்முடைய கடமை. திறந்தவுடன் அவர் உடனே என்ன செய்கிறார்? நம்முடைய வீட்டிற்குள் அவர் பிரவேசிக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த அதிகாலை நேரத்தில் 2000 வருடத்திற்கு முன்பதாய் கடற்கரையின் கரையில நின்று கொண்டு வாழ்க்கையில தோற்று போன மக்களை சந்தித்த தேவன், அன்றோடு கூட அவருடைய அருட்பணி முடியவில்லை. இன்றும் அவர் ஒவ்வொரு வீட்டின் வாசலை சென்று தட்டுகிறார். நம்ம தோல்வியுற்ற நேரத்தில், கலங்கி போய் நிற்கின்ற நேரத்தில், பலவீனப்பட்ட சூழ்நிலையில, எல்லாம் இழந்தவர்கள் என்ற நிலையில் தள்ளப்படும் பொழுது, இனி வாழ்க்கையின் எதிர்காலமே சுண்ணியம் என்று நம்முடைய வாழ்க்கை தோன்றும் பொழுது தேவன் கதவை தட்டுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, அதை தான் நாம் வேதத்திலே காண்கின்றோம். அவர் நம்மை தேடி வருகிற தேவனாய் இருக்கிறார். ஒரே ஒரு வித்தியாசம், மனிதன் ஒரு மனிதனை தேடுவதற்கும் தேவன் இன்னொருவரை தேடுவதற்கும் வித்தியாசம் உண்டு. மனிதன் ஒருவேளை இன்னொருவரை எப்பொழுது தேடுவான்? தன்னுடைய குறைவின் நேரத்தில் ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா என்று தேடுவான். ஆனால் தேவன் மனிதனை தேடுவது தன்னுடைய குறைவின் நேரத்தில் அவனுக்கு நான் என்ன உதவி செய்யலாம் என்று சொல்லி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் இன்றைக்கு எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நம்மை தேடுகின்ற ஒரு ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார். அதை தான் இந்த யோவான் 21 அதிகாரத்தில் நாம் காண்கின்ற முதல் காட்சியாக இருக்கிறது. அந்த அதிகாலை நேரத்தில் இயேசுவானவர் வந்து கரையில நின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை ஒன்று நான் தூரமாய் நிற்கின்ற பொழுது தேவன் என்னை தேடி வருகிறார். அதே தேவன் இன்னொரு மனிதன் தூரமாக நிற்கும் பொழுது அவனை நான் தேடி செல்லும்படி ஆண்டவர் நமக்கும் ஒரு முன் உதாரணமாக ஒரு அழைப்பை விட்டு செல்லுகிறார். ஒருவேளை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அருகாமையில் நம்மோடு வேலை செய்கிறவர்கள் ஆண்டவரை அறியவில்லை என்று சொன்னால் அவர்களை சந்திக்க ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் அந்த அலுவலகத்தின் வாசலில் நிறுத்தி வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். எங்கேயோ இருந்து ஏதோ ஒரு தேசத்திலிருந்து ஒரு மனிதன் வந்து அவனை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களையும் என்னையும் அவர்களை சந்திக்கின்ற கருவிகளாய் தேவன் வைத்திருக்கிறார். அதன் முன் உதாரணம் தான் இயேசு கிறிஸ்துவானவர் தோல்வியுற்று நின்றிருந்த சீடர்களை சந்திக்கும்படியாய் அவர் கடந்து சென்றார். இரண்டாவது காரியம் அந்த யோவானின் 21 அதிகாரத்தில் அங்கே 5 வசனத்தை வாசியுங்கள். பிரியமானவர்களே, இரண்டாவது காரியம் நம்ம பார்க்கிறோம். இயேசு வருகிறார், அந்த கடற்கரையில் இவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள்.
ஒருவேளை மீனவர்களுடைய இரவு வேலை முடிந்தவுடன் அதிகாலை நேரத்தில் மீனவர்கள் என்ன செய்வார்கள்? மீன் வலைகளை எல்லாம் சுத்தம் செய்வார்கள். எந்த மீனவனுமே மீன் பிடித்து வந்தவுடன் மீன் வலை அப்படியே போட்டுவிட்டு போக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால் மீன் வலையை சுத்தம் செய்து அதை நல்ல முறையிலே அதை கட்டி வைத்தால் அடுத்த முறை அவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க போகும் பொழுது மிக இலகுவாக இருக்கும் என்று சொல்லி சுத்தம் செய்வார்கள். அப்படியாக சுத்தம் செய்து கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவர்களை பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று சொல்லுகிறார். உடனே அவங்க சொல்ற காரியம், எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை. பிரியமானவர்களே, இதிலே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன? ஆண்டுடைய அருட்பணி என்ன? இரண்டாவது காரியம், நம்முடைய தேவைகளை அவர் உணர்கின்ற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவைகளை அவர் உணர்ந்து கொள்கிறார். இந்த உலகத்தில் பல நேரங்களிலே மனிதனுடைய மிகப்பெரிய பாரம் என்னன்னா, என்னை புரிந்து கொள்ள யாருமே இல்லை, என்னுடைய கஷ்டத்தை உணருவதற்கு யாரும் இல்லை, என்னுடைய தோல்வியுற்ற நிலையை புரிந்து கொள்ள யாழ் இல்லை என்று பலர் நினைக்கிறார்கள். பிரியமானவர்களே, 2000 வருடத்திற்கு முன்பதாக அந்த கடற்கரையில ஒரு மீனும் இல்லாமல் மிகவும் நொந்து போன நிலையில் இருக்கிற சீடர்களை பார்த்த தேவன் அவர்களுடைய தேவைகளை, அவருடைய மன பாரத்தை தேவன் உணர்ந்தார். அருட்பணியினுடைய 2வது காரியம் என்னவென்று சொன்னால், நீங்களும் நானும் உலகத்தின் சூழ்நிலைகளை உணர்கிறவர்களாக இருக்க வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய உடல் மரத்து போகிறது, அதாவது உணர்வற்ற நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, அருட்பணியினுடைய அத்தியாவசியம், அருட்பணியினுடைய முக்கிய தன்மை என்னவென்று சொன்னால், உணர்கின்ற ஒரு நிலைதான் ஆண்டவர் விட்டு சென்றிருக்கிறார். பிரியமானவர்களே, தேவைகள் பல நேரத்தில் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. சரீர பொருளாதார மனநிலை தேவைகளோடு கூட நாம் வாழ்கிறோம். மனிதன் புரிந்து கொள்ளும் தேவைகள் சிலவற்றை மனிதன் புரிந்து கொள்ளுகிறான், சில தேவைகளை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களிலே சரீர பலவீனத்தோடு மருத்துவரிடத்துல போறோம், மருத்துவரிடத்துல நம்முடைய பலவீனத்தை சொல்லும் பொழுது அவர் ஒரு அளவுக்கு நம்மை புரிந்து கொள்வார். அதன் பிறகு என்ன சொல்லுவார்? நீங்க போய் இந்த டெஸ்ட் எடுங்க. அந்த டெஸ்ட் எடுத்தா என்ன செய்யலாம்? இன்னும் நான் உங்களை புரிந்து கொள்ளலாம். ஓகே, இன்னும் சில பொருளாதார பிரச்சனைகளை சில நேரங்களிலே நாம் உணர்ந்து கொள்ளலாம், மற்றவர்கள் புரிந்து கொள்ளலாம். ஆனால் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய பிரச்சனைகள், நம்முடைய மனநிலையிலே நமக்கு நாம் எதிர்கொள்ளுகிற சில பிரச்சனைகளை யாருமே புரிந்து கொள்ள முடியாது. சில நேரங்களிலே மனிதன் வீதிகளிலே நடந்து போவான், தானாக புலம்பிக் கொண்டே போகிறவர்களை எல்லாம் பார்க்க முடியும். காரணம் என்ன? என்ன மனநிலையோடு அவர்கள் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள முடியுமா? அவள் ஏன் அப்படி இருக்கிறாள் என்பதை நாம் பல நேரங்களில் அறிய மறந்து விடுகிறோம். பிரியமான தேவனை பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் என்ன காட்சி காண்கின்ற காட்சி என்னவென்று சொன்னால், அங்கே சீடர்கள் இருக்கிற நிலையை ஆண்டவர் உணர்ந்து கொள்ளுகிறார். அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லை. வந்து கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? ஒருவேளை அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்க, ஒரு பக்கம் அதை வெளியே சொல்லுவதற்கு கூட அவர்களுக்கு கடினம்தான். ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் பாரம்பரியமாக மீன் பிடிக்கிற தொழில் செய்த எக்ஸ்பர்ட், சிறு வயதில் இருந்து மீன் பிடித்தவர்கள். ஒரு இரவு முழுவதும் ஒரு மீனும் கிடைக்கல அப்படின்னு சொன்னா அது வெக்கம். இன்னொரு பக்கம் அதை வெளியே சொல்லும் பொழுதே அவர்களுக்கு மன கஷ்டம். ஆனால் பிரியமானவர்களே, அந்த சூழ்நிலையை தேவன் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், தேவன் அறிந்து கொள்கிறார். இரவு முழுவதும் பிரயாசம் ஒன்றும் கிடைக்கவில்லை. இவர்கள் மீன் பிடிக்க தெரியாதவர்கள் அல்ல, மீன் பிடிக்க தெரிந்தவர்கள். சில நேரங்களில் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வாதாரம் முடிவுக்கு வரும் பொழுது தேவன் நம்முடைய நம் மத்தியில் தேடி வருவதை நாம் பார்க்க முடியும். உலகம் நம்மை விட்டு தூரமாய் ஓடும் பொழுது தேவன் நம்மை தேடி வருகிறார். உலகம் நம்மை கைவிடும் பொழுது அவர் நம்முடைய கரங்களை பிடிக்கும்படியாய் நெருக்கமாய் வருகிறார். நாம் எல்லாவற்றிலும் முடிந்தது என்று நினைக்கும் பொழுது தேவன் அவருடைய காரியங்களை ஆரம்பித்து வைக்க அவர் வருகிறார். இந்த இடத்துல பாருங்கள் பிரியமானவர்களே, இரவு முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் இல்லை என்று நிற்கின்ற நேரத்தில் தேவன் அவர்களை சந்திக்க வருகிறார். அவருக்கு நம்முடைய தேவைகள் என்ன என்பதை அவர் உணர்கின்றார். வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பல நேரங்களில் நம்மளும் கூட கேட்கிறோம், எங்க தேவையெல்லாம் எப்படி சார் கடவுளுக்கு தெரியும்? வேதம் சொல்கிறது, மத்தேயு 6:32 வாசியுங்கள். மத்தேயு 6:32 இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டும் என்று யார் அறிந்திருக்கிறார்? உங்கள் பரமபிதாவுக்கு தெரியும். பிரியமானவர்களே, நாம் ஒருவேளை அடுத்த மாதம் ஒரு தேவையை நாம் எதிர்கொள்ள போகிறோம் என்று சொன்னால் அந்த தேவையை தேவன் இந்த மாதமே அவர் உணர்ந்து விடுவார். அவருக்கு தெரியும். அவர் நம்மை குறித்து தெரியாத தேவன் அல்ல. மத்தேயு 14:16 இயேசு கிறிஸ்துவின் சீடர்கள் இயேசுவிடத்தில் கேட்கிறாங்க, நாங்க என்ன பண்ண போறோம், என்ன செய்யலாம் என்று சொல்லி வாசியுங்கள். மத்தேயு 14:16 இயேசு அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க என்று சொன்னார். 5000 பேர் இருக்கிறார்கள் பிரியமானவர்களே, அங்க பெருந்திரள் கூட்டம். ஆனா அவங்க கிட்ட இருக்கிற அப்பம் 5 அப்பம் 2 மீன். ஆனா இயேசு மிக அழகா சொல்றாரு, நீங்களே அவர்களுக்கு அப்பத்தை கொடுங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், என்ன ஆண்டவரே நீ சொல்லுகிற காரியம் எனக்கு புரியவில்லை. ஆனால் பிரியமானவர்கள், தேவன் சொல்லுவதில் அங்கே அதிசயமும் அற்புதமும் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வண்ணமாகவே அந்த 5 அப்பத்தையும் 2 மீனையும் அவர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். அவங்க போய் கொடுக்கிறாங்க, மக்கள் அனைவரும் புசித்து அங்கு குறைவில்லாத நிலைக்கு மாறினார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்முடைய தேவைகளை உணர்ந்து எப்படி உதவி செய்கிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் நடந்த பொழுது தேவன் அவர்களை விடுவிப்பதிலே முதலாவது இருக்கிறார். அவர்களோடு கூட நடக்கின்றார், அவர்களை போஷிக்கின்றார், அவர்களுக்கு நல்ல ஆலோசனை தருகின்றார். அவர்களுக்கு தேவைகள் ஒவ்வொன்றும் வந்த பொழுது ஆண்டவர் உதவி செய்தார். அதனாலதான் 40 வருட வனாந்திரத்தில் அவர்கள் கால் என்ன செய்யவில்லை, வலிக்கவும் இல்லை, அவருடைய ஆடை பழுதடையவில்லை, அவருடைய காலிலே போட்டிருந்த செருப்பு தேயவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய தேவைகளை உணர்ந்து தேவைகள் நடுவில் அவர் வந்து என்ன செய்கிறார், கிரியை செய்கின்றார். மிஷனரி பணி என்பது தேவை உள்ளவர்களை தேடி செல்வது மாத்திரமல்ல, தேவை உள்ளவர்களுடைய தேவைகளை உணர்கிற மனநிலை. இந்த உணரும் மனநிலையை ஆண்டவர் அங்கே அப்பியாசப்படுத்துகிறார், நமக்கெல்லாம் கற்றுக் கொடுக்கிறார். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 3:25 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே சாத்ராக் மேஷாத் ஆபேத்நேகோவை நெருப்பில் தூக்கி போட வேண்டிய நேரம் வருகிறது. அவர்களை தூக்கி போடும் பொழுது அவர்கள் நடுவில் தேவன் என்ன என்ன அவர் அவர்கள் நடுவில் பிரசன்னராகிறார். அங்கே 4வது ஒரு மனிதனாக அவர் அங்கே அவர்கள் நடுவில் உலாவுகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளை அவர் எவ்வளவு அருமையாய் உணர்ந்து கொள்கிறார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று கண்ணீர் விடுகின்றார். இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்று சொன்னால், நம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நம்முடைய தேவைகளை அவர் உணர்ந்திருக்கிறார். ஆனால் பல நேரங்களில் நாம் அவரை மறந்து நிற்கிறோம். ஆனால் அவரோ நம்முடைய தேவைகளை உணர்ந்து கொள்கிறார். அவர்களை மீன் பிடிக்க சொன்ன தேவன், அவங்க மீன் பிடித்து வெளியே கொண்டு வருவதற்கு முன்பதாகவே அவர்களுக்கு ஆகாரத்தை அங்கே ஆயத்தமாய் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். பாருங்கள் 12வது வசனம், யோவான் 21:12. பாருங்கள், அவர்களுக்கு அப்பத்தையும் மீனையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்ததை கொடுத்தார். அவங்க போய் மீன் பிடித்துட்டு வந்தாங்க, அதுக்கு முன்னதாகவே அவர் அவர்களுக்காக ஆயத்தமாய் வைத்திருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான
தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல நாம் காணுகின்ற காட்சி என்ன? நம்முடைய தேவைகளை அவர் உணர்ந்து அதற்கு உதவி செய்கிறார். அந்த காலத்தில் மேலை நாட்டு மிஷினரிகள் எல்லாம் இந்தியாவுக்கு வந்த பொழுது மூன்று வார்த்தை சொல்லுவார்கள். அவருடைய ஊழியம் மூன்று காரியமாய் பிரிப்பார்கள். எஸ் 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 என்று சொல்லுவார்கள். முதலாவது சோப், ரெண்டாவது சூப், மூன்றாவது சால்வேஷன் என்று சொல்லுவார்கள். மேலை நாட்டு மிஷினரிகள் முதலாவது எதை கொடுத்தாங்கன்னா சோப் கொடுத்தாங்க, சரீரத்தை சுத்தம் செய்ய. இரண்டாவது சூப் கொடுத்தாங்க, அவன் புஷ்டியாக வேண்டும். மூன்றாவது சால்வேஷன், ரட்சிப்பின் செய்தியை சொன்னார்கள், அவன் ரட்சிப்பை அறிந்து கொள்வதற்கு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இதை ஏன் சொல்லுகிறான் என்று சொன்னால், ஒருவேளை நம்மை சந்திக்கின்ற ஆண்டவர் வெறுமையாய் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரம் கவனிக்கிறவர் அல்ல, நம்முடைய அன்றாட வாழ்வின் சோகங்களை அல்லது துக்கங்களை தோல்விகள் நடுவில் வந்து நின்று அதிலும் கிரியை செய்கிற தேவனாய் இருக்கிறார். அதை தான் நம்ம இங்க பார்க்கிற பொழுது இயேசுவானவர் கேட்கிறார், புசிக்கிறதுக்கு ஏதாக இருக்கிறார் என்று கேட்ட தேவன் அவர்களுக்கு என்ன செய்து வைத்திருக்கிறார்? அவரே ஆகாரத்தை ஆயத்தமாய் வைத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் நம்முடைய நம்மை தேடி வருகின்றார், நம்முடைய தேவைகளை அவர் உணர்ந்து செயல்படுகிறார், மாத்திரமல்ல நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். மூன்றாவது காரியம், அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதை நாம் பார்க்கிறோம். இங்கே பாருங்கள், யோவான் 21:6, யோவான் 21:6, போதும். பிரியமானவர்களே, இப்பொழுது என்ன நடக்கிறது? இயேசுவானவர் அவளை சந்திக்கின்றார். அவளுடைய சூழ்நிலையை அவர் உணர்ந்து விட்டார். ஒரு மீனவன் ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிற சூழ்நிலைக்கு வருகிறார்கள். ஆண்டவர் அந்த நேரத்தில் அவர்களோடு கூட பேச ஆரம்பிக்கிறார். ஒரு மீனவனுக்கு என்ன விருப்பம் இந்த உலகத்தில் இருக்கும்? ராம் முழுவதும் பிரயாசப்பட்டவன் எதற்காக பிரயாசப்பட்டான்? வெறுமையாக வீட்டிற்கு போகவா? இல்லை பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு மீனை பிடித்தாக வேண்டும், அட்லீஸ்ட் இன்றைய செலவுக்காவது மீன் பிடிக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூட அவன் நிற்கிறான். பல நேரங்களில் பிரியமானவர்களே, நம்முடைய விருப்பம் மட்டுமே நிறைவேற நினைக்கிறோம், மற்றவர்கள் விருப்பத்தை நாம என்ன செய்வதில்லை, மற்றவருடைய விருப்பத்தை அதிகமாக யோசிப்பதில்லை. ஆனால் தேவன் தன்னுடைய விருப்பத்தை காட்டிலும் மற்றவருடைய விருப்பத்திற்கு அவர் முதலிடம் கொடுப்பதை அவருடைய மிஷினரி பணியாக நாம் பார்க்க முடிகிறது. அவங்க இடத்துல அந்த காலை நேரத்தில் வந்து கேட்கிறாரு, எனக்கு மீன் இருக்கா என்று கேட்ட தேவன் அவங்களுக்கு சொல்றாரு, நீங்க போய் இந்த இடத்துல மீன் பிடிக்க போங்க என்று அவளுக்கு இடத்தை காண்பிக்கிறார். அவர்களுடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றுகிறார். பிரியமானவர்களே, எந்த இடத்தில் அவர்கள் தோல்வியுற்று நின்றார்களோ, எந்த இடத்தில் அவர்கள் தலை குனிந்து நிற்கிறார்களோ, எந்த இடத்தில் இனி வாழ்வாதாரமே இல்லை என்று நினைத்தார்களோ, அதே இடத்தில் போய் வலை போடும்படி அவர்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். ஏன் தெரியுமா? இது தோற்று போன இடம் அல்ல, இந்த இடத்தில் தான் நீ வெற்றி காண வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், வேலையை மாற்றிவிட்டால் அல்லது வீட்டை மாற்றிவிட்டால், இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு, நம்ம இங்க எப்படி நடக்குன்னு தெரியல, இந்தியால பாத்தீங்கன்னா வாஸ்து சரியில்லை என்று சொல்லி வாசலையும் கதவையும் மாற்றி வைக்கிறார்கள், வேலை சரியில்லைன்னு சொல்லி வேலையை மாற்றி பார்க்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, வேலையை மாத்தினாலோ வாஸ்து பண்ணாலோ மாற்றம் வருவதில்லை. அந்த எந்த கடற்கரையில ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்கலையோ, அதே கடற்கரையில அதே இடத்தை ஆண்டவர் காண்பிக்கின்றார். வலையை போடுகிறார்கள், வலைக்கிளையே மீன் கிடைக்கிறது. காரணம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர் சொல்லும்படி அவர்கள் செய்தார்கள். ஒருவேளை இதே போல ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் பேதுருவை அழைத்த பொழுதும் இதே போல ஒரு சூழ்நிலையை கண்டான். பேதுருவுக்கு அது நன்றாக ஞாபகம் இருக்கும். யோவான் 5:5 நம்ம பார்க்கிறோம், முதல் முறையாக யோவானை தேவன் அழைத்த பொழுது அவன் இதே போல வலையை அலசி கொண்டிருக்கிறான். அங்கே மீன் இல்லாம ஒரு நாள் அங்கே துக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் அவனை ஆண்டவர் என்ன செய்கிறார்? மீன் பிடிக்க கற்று அவனுக்கு இடத்தை காண்பிக்கிறார். அவன் அங்கே முதல் முறையாக அங்கே நிறைய மீன் பிடிக்கின்றான். ஆண்டவருடைய அழைப்பை கேட்டு அவருக்கு பின் நடந்தான். ஆனா இப்ப இன்னொரு முறை தேவனை விட்டு, உயிர்த்தெழுந்த தேவனுடைய தரிசனத்தை எல்லாம் விட்டு தூரமாய் போய் நிற்கிறான். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, எந்த இடத்துல நீ தோற்று போய் நிற்கிறாயோ, அதே இடத்தில் நான் உன்னை வெற்றி உள்ளவனாக மாற்றுவேன். ஏன் தெரியுமா? உன் விருப்பத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய பணி என்பதை தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்க்கை நமக்கு தருகின்ற பதவி உயர்வு உன்னதமான நிலைக்கு போகும் பொழுது
பல நேரங்களில் நாமும் கூட ஆண்டவருடைய அழைப்பையும் தேவனுடைய தரிசனத்தை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். ஆனால் தூரமாய் போகும் பொழுது நமக்கு பல நேரங்களில் தெரிவதே இல்லை. ஆனால் தூரமா போன பிறகு ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட பிறகுதான் தெரிகிறது, ஒரு மீனும் இல்லை. ஆனால் பிரியமானவர்களே, தேவன் அப்படிப்பட்ட நேரத்திலும் நம்மை தேடி வருகிறார். அவர் நம்மை திரும்ப வந்து அழைக்கின்றார். அவர் நம்மை அழைத்து விட்டு நம்முடைய விருப்பத்தை அங்கே நிறைவேற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்க, அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பத்திற்கு தேவன் ஆலோசனை தருகிறார். அதான் ரொம்ப முக்கியம். பாருங்க 6வது வசனத்துல, நீங்கள் படவுக்கு வலது புறமாக வலையை போடுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் அந்த இடத்துல மீன் பிடிச்சு பார்த்துட்டு சொன்னாரா? அவர் வலை போட்டு ஏதாவது மீன் இருக்கிற அடையாளங்களை பார்த்தாரா என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, ராம் முழுவதும் பிரயாசப்பட்ட மீனவன் ஒன்றுமில்லை என்று நினைக்கும் பொழுது தேவன் ஆலோசனை தருகிறார். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆலோசனையை தேவன் தருவதை நாமும் கேட்க வேண்டும். நம்ம எவ்வளவு பெரிய ஆளாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு படித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் பிரியமானவர்களே, நாம் எவ்வளவு உயர்ந்த நிலையில் இருந்தாலும் தேவன் நமக்கு நம்முடைய ஃபீல்டுக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஒரு நாள் நினைக்க முடியாது. நம்ம எந்த ஃபீல்டில் இருந்தாலும் தேவனுக்கு அந்த ஃபீல்டில் ஒரு லிங்க் இருந்துகிட்டே இருக்கும். மீனவர் பார்த்து சொல்லியிருக்கா, ஆண்டவரே நீர் ஒரு தச்சன், உமக்கு தச்சு வேலை தான் நல்லா தெரியும். ஆனால் அவர்கள் அப்படி சொல்லவில்லை. ஏன் தெரியுமா பிரியமானவர்களே? ஆண்டவருடைய ஆலோசனைப்படி அவர்கள் மீன் வலையை போட்டு பார்க்குறாங்க. வலை கிளியத்தக்க மீன் அங்கே கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் பல நேரங்களிலே ஆலோசனை கொடுக்கிறார். நீ இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறார் வேதம். சொல்றது உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவான். அதிகாலையில் நீ என்னை தேடி கண்டடைவாய். ஆண்டவர் கொடுக்கிற பல ஆலோசனைகளை நாம் மறந்து விட்டு வாழ்கிறோம். ஆனால் பிரியமானவர்களே, இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? அவர் சொன்ன இடத்துல வலையை போடுகிறார்கள். வேதம் சொல்கிறது அங்கே பெரிய மீன்களாக அவர்கள் வலையை பிடிச்சு இழுத்து வர முடியல. 153 பெரிய மீன்களாக மீன்கள் வலை நிறைந்து இருப்பதை அங்கே பார்க்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த மிஷனரி பணியினுடைய மூன்றாவது பரிணாம அந்த காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்முடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவதில் அவர் எப்பொழுதுமே முதன்மையாக இருக்கின்றார். முதலாவது நம்மை தேடி வருகின்றார். இரண்டாவது நம்முடைய தேவைகளை அவர் உணர்கின்றார். மூன்றாவது காரியம், அவர் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். ஒருவேளை மிஷனரி பணி என்பது நம்முடைய விருப்பம் அல்ல, தேவன் மக்களுக்கு அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவர் நமக்கு அவர் கிருபையை கொடுக்கிறார். நம்ம பார்க்கிறோம் பல நேரங்களில அவர் விருப்பத்தை செய்ய ஆண்டவர் நம்மை பக்குவப்படுத்துகின்றார். வேதம் சொல்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இதே பேதுருவை என்ன செய்கிறார்? பக்குவப்படுத்துகிறார். அந்த யோவான் 21வது அதிகாரத்துல 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது பேதுரு கிட்ட ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரு அருமையான பொறுப்பை கொடுக்கிறார். நீ என்னுடைய ஆடுகளை எல்லாம் மேய்க்க வேண்டும், இந்த மிஷனரி பணியை நீ தொடர்ந்து செய்ய வேண்டும், அதற்கு முன்னதாக உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லுகின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நாம் இன்றைக்கு நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நமக்கு தருகின்ற வாக்குத்தத்தம் அதுதான். சங்கீதம் 20வது சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, வாசியுங்கள். சங்கீதம் 20:4. அவர் உமது மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருகின்றார். உள்ள நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு தருகிறார். 103வது சங்கீதம் 5வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் நன்மையினால் உன்னை என்ன செய்கின்றார்? திருப்தியாக்குகின்றார். ஒரு நிறைவை ஆண்டவர் தருகின்றார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிக்கின்ற நீங்களும் நானும், உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மிஷனரி பணி எப்படிப்பட்டது தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நம்மை தேடி வருகிறார். இரண்டாவது காரியம், ஒவ்வொரு நாளும் நம்முடைய தேவைகளை அவர் உணர்கின்றார். மூன்றாவது காரியம், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்றார். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இந்த பூமியில் வாழ்கிறோமே, நீங்களும் நானும் அவரை போல பணி செய்வதற்காகத்தான் ஆண்டவர் அவருடைய அவர் இப்படிப்பட்ட மிஷனரி பணியை அவர் துவக்கி வைத்தார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் வாழும் சமுதாயத்தில் மக்களை தேடி செல்லுகிறோமா? மற்ற மக்களுடைய வாழ்வின் கடினமான சூழ்நிலைகளை உணர்ந்து அதில் நாம் உதவி செய்ய துடிக்கின்றோமா? மற்றவர்கள் வாழ்க்கையில் தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு நாம் முதன்மையாக நிற்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை தோற்று போயிருந்த அந்த பேதுரு அந்த நாளில் தேவனை சந்தித்தான். தேவன் அருளின உன்னதமான ஆசீர்வாதத்தோடு கூட அங்கே காணப்பட்டான். நீங்களும் நானும் அந்த உன்னதமான தேவன் தருகின்ற ஆலோசனைப்படி செய்யும் பொழுது நம்முடைய வாழ்வில் காணப்படுகின்ற கடினமான நேரங்கள் எல்லாம் மாறி நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதங்கள் துவங்கும். ஆண்டவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். இந்த கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தேவாதி தேவன் நமக்கு தந்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் எங்களை சந்திக்க வந்திருக்கிறார் என்பதை நாங்கள் உணர்கிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் எங்கள் தேவைகளை உணர்கின்றார் என்பதை நாங்கள் நினைத்து நன்றி சொல்லுகிறோம். உயிர்த்தெழுந்த தேவன் எங்கள் மன விருப்பத்தை நிறைவேற்றுகிறார் என்று நினைத்து ஆண்டவரே உம்மை துதிக்கின்றோம். நாங்கள் தொடர்ந்து உம்மை ஆராதிக்க இந்த காரியங்களை நாங்கள் எங்கள் வாழ்விலே நடைமுறைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.